குலங்களைந்தாய் களைந்தாயனை குற்றம் பொற்றச்சிலையாம் விலங்கல் என்றாய் விட்டிடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை அலங்கள் அந்தாமரை நீ அப்பா ஒப்பிலாதவனே மலங்கள் ஐந்தால் சுடல்வன் தயிரில் பொரு மத்துறவே தயிரின் பொரு மத்துறவே இந்த இன்னு மேல பொரு வரும்போது இரு என்றாயிடும் வல்லின தயிரின் பொரு மத்துறவே இன் என்பது ஐந்து இது ஓம உருவு தயிரின் தயிரை போல என்பது தயிரின் பொரு மத்துறவே பொருகின்ற மத்து உற்ற தயிரின் நான் வந்து கலங்குகின்ற மலங்களை தான் சுழல்வன் ஐந்து மலங்களாலே சுழல்கின்ற குலம் கலைந்தாய் கலைந்தாய் என குற்றம் பெருமானே என்னுடைய குலப்பெருமையை நீ நீக்கினாய் இந்த குலத்திலே பிறந்திருக்கின்றேன் என்பதனால அந்தந்த குலத்திலே பிறந்த உலகத்திற்கு பெருமை உண்டு ஒரு குலத்திலே பிறந்தவருக்கு தான் அந்த குலத்திலே பிறந்தனால பெருமை நினைக்காதீங்க எந்த குலத்தில் பிறந்தவர்களோ அந்த குலத்தில் பிறந்தனால பெருமை உண்டு அந்த அறியாமை சாமி வச்சிருக்கிறது அறியாமை என்பது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நாயுடு நாயுடு தான் ஒத்திங்கிறாங்க நாயர் நாயர் தான் ஒத்திங்கிறாங்க ஐயர் ஐயர் தான் ஒத்திங்கிறாங்க என்ன வேளாளர் வேளாளர் தான் ஒத்திங்கிறாங்க அதனால அவங்கவுங்க உட்காருங்க அப்படி சொல்றது சரி அப்படி சொல்றதுனாலேயே அது அறியாமையும் தெரியுது எல்லாருமே ஒத்தினாயிருந்தா குலம் கலைந்தாய் என்னுடைய குலப்பற்றினை பெருமானே போக்கினாய் ஜாதி குலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதுமிலின் ஆயேனை அல்லலெடுத்த கொண்டு வேதகுணம் பிறருவம் யான் எனதன் உரைமைத்து போதில் அமுது ஆனானை குலாவு தில்லை கண்டேனே அறிவுக்கு எல்லையாகின்ற தில்லை அந்த தில்லை பெருமானுடைய அருள் என்னென்ன நம்முடைய ஜாதி நம்முடைய குலம் ஜாதி வேறு குலம் வேறு எப்படின்னா ஜாதி என்பது நான்கு தான் வேத நெறிப்படி வந்த ஜாதி நாலு தான் ஆமா வணிகர் வேளாளர் நான்கு என்பது ஐந்தாவது மரபினர் சொல்றாங்க அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் லேபரர் அவருடைய நாலு ஜாதிக்குள்ள வரமாட்டாங்க அவர்களதான் தொடரதே இல்லை இன்பத்தகாதன் ஒதுக்கி வச்சிட்டாங்க தொடரதே இல்லை அதுலதான் நம்முடைய நந்தன அர்த்தநாளை போவார் தோன்றினார் என்று பார்க்கின்ற சரி இப்ப மொத்தம் அஞ்சுனே வச்சுப்போம் இதுல அந்த குலம் என்பது இதுக்குள்ள இருக்கிற பலவிதமான கோத்திர பிரிவுகள் அந்த கோத்திரங்களினாலே நாலு ஜாதிகளும் ஆயிரக்கணக்கில் இருக்கு ஆயிரக்கணக்கான பிரிவு அந்த கோத்திரத்திலையும் ஒரு கோத்திரத்திலும் கூட குலப்பதி ஒரு தலை தலைமையை சான்ற ஒருவர் பெருமைக்குரிய ஒருவர் ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறார்னா அவர் வழித்தோன்றர்கள் ஒரு தனி குலமாய் அப்படி வந்த குலம் தான் சேக்கிழார் குலம் வள்ளுவர் குலம் இளையாண்டி மாறனாயினா அவர் ஒரு சிறந்த அவருடைய வேளாளர் குல ஜாதியில அவர் எந்த ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவரோ அந்த கோத்திரத்துல அவர் குடும்பத்துல பெருமையோட இருந்திருக்கிறார் அப்ப அவங்க வழி தோன்றல்கள் அந்த குலம் ஆயிடுறாங்க அப்படி குலம் என்பது இடையிடையே தோன்றுவது ஒரு உயர்ந்த ஒரு மனிதர் அந்த கோத்திரத்துல தோன்றுவதுனால அவர் சீர சிற்பமா வாழ்ந்து காட்டுவதனால கல்வி ஒழுக்கம் செல்வம் வெளிய பெருமைகளை பெற்று அவர்கள் வந்து உலகிற்கு முன்னோடியாக திகழ்வதனால அவங்க பின்னாடி வந்தவங்கெல்லாம் அவங்களுடைய புகழ பங்கு கொண்டு தனி குலமாக விளங்குவார்கள் அதான் குலம் அந்த குலத்திற்கு தலைவர் குலப்பதி என்று சொல்லப்படுவார்கள் இன்றைக்கும் அந்த குலபதி குலபதினு சொல்லிக்கிறாங்க வடநாட்டுல அதெல்லாம் உண்டு குலபதி அந்த குலபதி முஞ்சி குலபதி அப்படின்னு சொல்லி ஜோஷி என்று சொல்லிக்கணும் அந்த குலத்திற்கு அவர் தலைவர் அது சரி குலம் கோத்திரம் ஜாதி ஜாதி வந்து ஒரு பெரிய பகுப்பு கொஞ்சம் தான் இருக்கும் அதை விட அதிகமான எண்ணிக்கையில அதை விட சிறிய அளவில் இருக்கிற பகுப்பு கோத்திரம் அப்புறம் குலம் குலம் என்பது ஒரு மரபு அப்படின்னு ஒரு மரபு இப்ப நம்ம ஏயர்கோ அப்படிங்கிறது ஒரு குலம் ஏயர்கோ என்பது குடி ஒரு வேளாளர் ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர் ஏயர்கோ அந்த ஏயர்கோ வந்து அந்த ஆண்மொழி தோன்றல் தான் ஏயர்கோ அவரே அவர் வீட்டுல ஒரு பெண்ணை இன்னத்துக்கு கொடுத்துட்டாரு அந்த பெண்ணுக்கு பிறகு குழந்தைய வந்து ஏயர்கோ குலத்துல சேர்க்க மாட்டாங்க புரியுது உங்களுக்கு குலம் காப்பாத்திடுவாங்க குலம் பொண்ணதான் கொடுத்தாச்சு இல்ல அவர் வீட்டுக்காரர் வழிதான் அந்த குலம் வரும் இந்த குலத்தில எல்லாம் வீண் பெருமை கொள்வான் ஒரு இறைவன் அருள் யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் நம்மை ஆண் என்றும் பெண் என்றுங்கிறதே அறியாமையும் சொல்றாரு நம்ம குருநாதர் ஆண் என்றும் பெண் என்றுங்கிறதே அறியாமையும் சொல்லும் பொழுது குலப்பெருமை எல்லாம் நிச்சயம் அறியாமைதான் பெண்ணனா ஆணுனா அறியனவன் பிணக்கரும் ஆகாது அதனால இந்த ஜாதி குலம் பிறப்பு பிறப்புன்னா உயர்குடி பிறப்பு ஜாதி குலம் பிறப்புன்னும் சுழி அது வந்து ஒரு அறியாமை சுழி அந்த பெருமையிலேயே நம்முடைய வாழ்க்கை அப்படின்னா அதனால என்ன இருக்குது செற்று சிந்தாமரை முளைத்ததை போல தபத்தினால் உயர்ந்த சிறு குடியிலே பிறந்த ஒருவருடைய ஒருவரை நம்ம வணங்கி அவரிடமிருந்து பிறகு நன்மை பெறாது. அதனால் என்னாச்சு, இந்த குலப்பெருமை யாருக்கு இல்லையோ அவர்கள் வந்து தவப்பெருமையினாலே பெற வேண்டியது பெறுவார்கள். அந்த குலப்பெருமை குலத்திற்கேற்ற குலத்திற்கேற்ற ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார் பூதிரிகள். ஆனால் குலப்பெருமை கருதவில்லை. அவர் என்ன பண்ணாரு, அப்பரடிகளுக்கு குருநாதராக கொண்டார். குலப்பெருமையை அவர் கருதாத காரணத்தினால்தான் அப்பரடிகளுக்கு குருநாதராக. அந்த நிலையெல்லாம் இறைவன் அருளினாலே ஏற்படுகின்ற நிலை. அதனால வந்து இங்க குலம் கலைந்தாய் கலைந்தாயனை பெருமானே ஏனைய குற்றங்களையும் கலைந்தாய் என்று கொள்ள வேண்டும். குலம் கலைந்தாய், என்னுடைய குலப்பெருமையை கலைந்தாய், கலைந்தாயனை குற்றம் ஏனைய குற்றங்களையும் கலைந்தாய், அடிப்படையான குற்றத்தை கலைந்து ஏனைய குற்றங்களையும் கலைந்தாய். அவ்வாறு கலைந்த பிறகும் மலங்கள் ஐந்தார் சுழல்வன், அதன் பிறகும் சுழல்வன் என்ன, இது தகுமா, இது முறையா, இது சரியா என்பது கேள்வி. பெருமானே நீ என்னை ஆட்கொண்டது முழுமையாக அல்லவா ஆட்கொள்ள வேண்டும். அவ்வாறு குலப்பெருமை குல குற்றம் ஏனைய குற்றங்களை கலைந்த பிறகும் ஐந்து மலங்களும் என்னை வந்து ஒரு மத்து கொருகின்ற மத்து, பொருகள்னா போரிடுதல் மோதுதல், மத்தானது மோதி மோதி தயிரினை எவ்வாறு நீராளமாக அதனுடைய திண்ணை கட செய்கின்றதோ அதே போல ஐந்து மலங்களும் என்னோடு மோதி மோதி என்னுடைய வலிமையை போக்குகின்றன. அந்த நிலையிலே நான் இருக்கின்றேன். உன்னால் குலங்கள் ஏற்பட்டு குற்றங்கள் ஏற்பட்ட பிறகும் இவ்வாறு இந்த நிலை இருக்கலாமா என்பது கேள்வி. குலங்களைந்தாய் கலைந்தாயினை குற்றம் கொற்றச்சிலையாம் விலங்கல் என்றாய். குற்றம் என்றால் வெற்றி, வெற்றியினை பறைசாற்றுவது என்பது வெற்றிக்கு அறிகுறியாக விளங்குவது. கொற்ற கொடி வெற்றியினை காட்டுகின்ற கொடி, கொற்ற குடை வெற்றியினை அறிவிக்கின்ற குடை. அப்ப சிலையாம் விலங்கல், விலங்கலாம் சிலை என்பது சிலையாம் விலங்கல் சிவில் வழக்கு வந்திருக்கின்றது. விலங்கலாம் சிலை, விலங்கல் என்றால் மலை, பொன்மலை, பொன்மலையாகின்ற மேருமலை, மேருமலையாகின்ற சிலை அது பெருமானுடைய வெற்றியை காட்டுகின்றது. பெருமான் கீழே இருக்கின்ற வில் வெற்றியினை காட்டுகின்றது. வளைக்க முடியாத மேருமலையினை வில்லாக வளைத்தவன் என்பது அவனுடைய வெற்றி. அந்த மலையை வில்லாக வளைத்ததே வெற்றி. அதனை தொடர்ந்து முப்புறங்களை இருந்தது அடுத்த வெற்றி. மலையை வில்லாக வளைத்ததே முதல் வெற்றி, இரண்டாவது அதனை கொண்டு முப்புறங்களை எரித்தது வெற்றி. ஆகவே இந்த இரண்டு வகை வெற்றிகளுக்கும் அடையாளமாக கையிலே அவர் வந்து பொன் மலை வில்லினை ஏந்தி இருக்கின்றார். கொற்ற சிலையாம் விலங்கல் என்றாய், கொற்றத்தை காட்டுகின்ற விலங்கலாம் சிலை என்றாய். இங்கு மலையாகின்ற சிலையினை கையிலே கொண்டிருக்கின்ற பெருமானே, கொற்ற சிலையாம் விலங்கல் என்றாய், விட்டுடுது கண்டாய் பெருமானே, என்னை கைவிட்டு விட வேண்டாம் பெருமானே. உன்னுடைய வெற்றியை பறைசாற்றுவதற்கு கையிலே பொன் மலை வில்லினை தங்கி இருக்கின்றாய். நீ என் குலத்தை கலைந்த பிறகு நான் மலங்களை இந்தால் சுழ்வது உன் வெற்றிக்கு தகுமா என்பது குறிக்கும். பெரிய வீரனப்போல கையில பொன்மலையை வில்லாக வளைத்து பிடித்திருக்கின்றாய். உன் அடைவனாகின்ற நான் ஐந்து மலங்களாகின்ற பகைவரால் நலிவுங்கின்றேன். இங்க மலங்கள் ஐந்தும் சொல்ற, குலங்கள் ஐந்தும் சொல்லல. ஐந்து மலங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன, ஆணவம் கண்மம் மாயை மாயையும் திரோதானம் என்ற ஐந்து திரோதாயின் சொல்றாங்க, ஐந்து மலங்கள். அந்த ஐந்து மலங்களினாலே நான் நலிவுறுகின்றேன். அந்த ஐமலப்பகை, ஐமலப்பகையினாலே நான் நலிவுறுவது கண்டும் நீ காணாதவனைப் போல இருப்பது உன்னுடைய வீரத்திற்கு அழகா என்பது இங்கு குறிப்பு. கொற்றச்சிலையாம் விலங்கல் என்றாய், இட்டிருதி கண்டாய், பொன்னின் மின்னே கொன்றை அலங்கல் அன் தாமரை மீனியப்பார். பெருமானுடைய திருமேனி வடிவத்திலே ஈடுபடுகின்றார். பெருமானை கண்டு அவர் நேரிலே கண்டறிந்ததுனால அவர்களால அதை மறக்க முடியாது. பொன்னின் மின்னு கொன்றை, பொன் மின் என்பது ஓம உருது, பொன்னின் மின்னு பொன்னை போல மின்னுகின்ற கொன்றை. பெருமான் அணிந்திருக்கின்ற கொன்றை மலர் தங்க ஆவரணம் போல மின்னுகின்றது. ஏன்னா பெருமான் கொன்றையே எல்லா விதத்திலும் அணிந்திருக்கின்றார். கொன்றை கண்ணி, கொன்றை தார் என்று, கொன்றை அலங்கல், தொங்கல் என்றால் நன்றாக தூங்குகின்ற மாலை. அப்படி எல்லா இடத்திலும் கொன்றையே அணிந்திருக்கின்றான் பெருமான் விரும்பி. அது தங்க காசு மாலை போல ஆட்சி தருகின்றது. பொன்னின் மின்னு பொன்னை போல மின்னுகின்ற அலங்கல், பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல், கொன்றையாகின்ற மாலை, மாலையை தங்கியிருக்கின்ற அன் தாமரை மீனியப்பா, அழகிய தாமரை செந்தாமரை. செந்தாமரைக்கான நியமேனி தனிச்சுடரே, செந்தாமரை காடு குத்துவதை போல பெருமானுடைய மேனி வண்ணம் இருக்கின்றது. செந்தாமரை காடு குத்து விட்டால் அதனுடைய செவ்விய ஒளி எவ்விடத்தும் தெரியும். அதுபோல பெருமானுடைய திருமேனி வந்து செவ்விய ஒளி உமிழ்கின்றது, அது செந்தாமரை காடு குத்து. அழகிய செந்தாமரையை போன்ற திருமேனியிலே பொன்மயமான அந்த கொன்றை மலர்களை எவ்விடத்தும் ஆபரணங்களைப் போல அணிந்திருக்கின்ற பெருமானே, தங்க ஆபரணத்தைப் போல அணிந்திருக்கின்ற பெருமானே. பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல் அன் தாமரை மேனியப்பா, ஒப்பில்லாதவனே இணையில்லாத பெருமானே, ஒப்பாலும் இக்காலும் இல்லாத பெருமானே என்று பெருமானுடைய கருணைக்காக பெருமானே நிகரற்ற வீரனே கொற்றத்தை பறைசாற்றுகின்ற பொன்மலை வில்லை ஏந்தியவனே, காண்பதற்கு மிக அழகிய திருவுருவம் கொண்டவனே, கண்ணுக்கிளியானே, குணத்தினால் ஒப்பற்றவனே, வீரத்தினால் ஒப்பற்றவனே சொல்லிட்டாரு. பார்ப்பதற்கு மிக இருந்ததால கண்ணுக்கிணியான்னு சொல்லிட்டாரு. அப்ப வீரம் கண்ணுக்கிணிமே, அடுத்து மூன்றாவது என்ன, வீரமும் கண்ணுக்கிணிமே இருந்தாலும் கருணை முதலிய குணங்கள் தான் சிறப்பு. அப்ப அந்த பெருமா நமக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் கருணையிலே நிகழ்த்தவனே என்பது பொருள். ஒப்பில்லாதவனே, நான் உன்னால் குலமும் ஏனைய குற்றங்களும் களையப்பட்ட பிறகும் ஐவகை மலங்களினாலே சுழல்கின்றேன், நான் சிரமப்படுகின்றேன். இதை போல என்று சொன்னால் தயிரின் தயிரை போல, இன் என்றால் ஓமோரு, தயிரின் தயிரை போல சிரமப்படுகின்ற. தயிர் என்ன சிரமப்படுது, பொறு மத்து உர உர தயிரின், பொறு போரிடுகின்ற, அதாவது மோதுகின்ற, சுழல்கின்ற. மத்து உர, உர என்றால் துன்புறுத்த, உறுதல் துன்புறுத்துதல் சொன்ன, உருங்கடி போதவே உறுதல் துன்புறுத்துதல். உறவே என்பதற்கு மிகவே என்பதும் பொருள். பொறு மத்து, பொறு மத்து தயிரின், அப்படியே நேரம் கொண்டு போயிடலாம். தயிரின் பொறு மத்து உறவே, உறவே மிகவே என்ற பொருளை கொண்டு, பொறு மத்து தயிரின், மத்து பொறு தயிரின், மத்து மோதுகின்ற தயிரின் தயிரை போல உறவே மிகவும் சுழல்கின்றேன். ஒரு வேகமாக கடைய மத்தை கொண்டு கடைகின்றோம். அப்ப திண்ணிய தயிர் பாலம் பாலமாக கட்டியாரிக்கின்ற தயிரால் என்ன பண்ணுகிறது, கட நேரத்தில் அது என்ன ஆகுது, உடைந்து போய், திண்ணை உடைந்து போய் நீரோளமாக ஆகிவிடுகின்றது. அதெல்லாம் சரசரசன ஆகிடுது, அந்த தயிர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அப்ப மலப்பகையானது நம்மை வந்து கவிழ்ந்து கொள்ளும் பொழுது நம்மால் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஒரு வலிமையான மத்தினாலே கடையப்படுகின்ற தயிரானது எவ்வாறு தன்னை காப்பாறின்றி உடைந்து போகுமோ அதே போல நாமும் உடைந்து போக வேண்டியதுதான். அவ்வாறு உடைகின்ற என்னை நீ காத்திலையே என்பது குறிப்பிட்ட, பெரு வீரனாகிய நீ என்னை காத்திலையே, கருணையாளனாகிய நீ என்னை காத்திலையே, கண்ணுக்கினியவனாகிய நீ என்னை. மலங்கள் ஐந்தார் சுழல்வன் உட்காருங்க, தயிரை பொறு மத்துறவு, ஐயா எங்க பாட்ட சிலதான் இருக்காங்க, சரி. மத்துரு தன் தயிரில் புலந்தி கதுவ கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய், வெண் தலை விளைச்சி கொத்துரு போது விளைந்து உடர் நெடுமாலை சுற்றி தத்துரு நீருடன் ஆரச்சஞ்சாந்தனி சச்சையனே. கொத்துரு போது நிலைந்து கொத்து உரு போது, கொத்துக்களாக அமைந்த போது மலர்கள், போது என்றால் மலர்கள் அரும்புகள், கொத்து உரு கொத்து கொத்தாக அமைந்திருக்கின்ற, கொத்து கொத்தாகவே பூக்கின்ற மலர்களை சூடியிருக்கின்றான் பெருமான். கொத்து கொத்தாக பூக்கின்ற பூ என்னன்னு தெரியும், அரளி கொன்றை முதலாம் கொத்தாகவே பூக்கின்ற பூ. அது அந்த கொத்தாக பூக்கின்ற பூக்கள் வந்து இறைவனுக்கு ஒரு சிறப்பு, அப்படியே ஒரு கொத்த புடுங்கி சொருகி பார்த்தேன். கொத்துரு போது விளைந்து கொத்தாக பூக்கின்ற செவ்வரளி கொன்றை முதலிய மலர்களை விளைந்து அணிந்து, விளைதல் அணிதல், மலைதல் போரிடுதல், விளைதல் அணிதல், விளைச்சி அணிந்து, விளைந்து அணிந்து, ரெண்டுமே அணிந்துதான். ஆனா ரெண்டு சொல்லு, விளை அப்படிங்கிற பகுதியில் இருந்து விளைந்து என்றாலும் அணிந்து நடத்தம் ஆகும், விளைச்சி என்றாலும் அணிந்து நடத்தம். கொத்துரு போது விளைந்து விளைந்து, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, வெண்தலை விளைச்சி பெருமான் ஜடையில. வெண்தலை என்றால் மண்டையோடு, அந்த தாருகாவனத்து ரிஷிகள் ஆபிதார யாகம் செய்து ஒரு மண்டையொட்டை அனுப்பினார்கள், அதை பெருமான் வந்து தலையிலே தங்கிக் கொண்டார். அது ஒரு மண்டையோடுதான், இறந்த பிரமர்களுடைய மண்டையோட எல்லாம் பெருமான் வந்து கோத்து தலை மாலையாக அணிந்திருக்கின்றார். தலைக்கு தலைமாலை அணிந்ததில்லை, அப்படி பல மண்டையோடுகள் இருக்கின்றன. ஒரு மண்டையோடு பெருமானுடைய சடையிலே நிறைய காணப்படுகின்றது. மண்டையோட்டுக்கு பக்கத்தாப்புல பெருமான் செவ்வரளி அந்த மாலை அணிந்திருக்கின்றார். அந்த செவ்வரளி மாலை தொடுத்து அணியப்படும் போது எப்படி இருக்கும்னா, குடலை போல சிவந்த நிறம் எப்படி இருக்கும், குடல் பிதுங்கிய குடலை போல காணப்படும். குடர் நெடு மாலை சுற்றுங்கிறார், குடலை மாலையா சுத்திய போட்டுக்கல சாமி. குடர் நெடு மாலை என்றால் குடரை ஒத்த நெடுமாலை, நெடுமாலை என்பது நீண்ட மாலை, நெடுமை என்பது நீண்ட, நன்றாக நீளமாக தொடுக்கப்பட்ட நீள சரம். அப்ப அரளி முதலிய மலர்களை தான் சரமாக கொடுப்பார். அதை என்ன பண்ணிருக்காரு சாமி, அதையும் சதையில வந்து அணிந்திருக்கிறார். அந்த சரத்துக்கு நடுப்புற மண்டையோடலாம் இருக்கு, அதை பார்க்கும்போது வெண்தலை மிளைச்சி, வெண்தலைகளை, தலை என்பது பன்மைதா பன்மையாக கொள்ளலாம், வெண்தலைகளை அணிந்து அதனை சுற்றி குடர் போன்று காட்சி தருகின்ற அரளி முதலிய சிவந்த மலர்கள், அந்த மலர்களாக ஆகின்ற மாலை, அந்த மாலையை அணிந்திருக்கிறார். வெண்டலை விளைச்சி கொத்துரு போது விளைந்து கொத்து கொத்தாக பூக்கின்ற கொன்றை முதலிய மலர்களை அணிந்து அந்த அந்த கொத்தினை சுற்றி சரமாக தொடுக்கப்பட்ட செவ்வரளி முதலிய குடரை போன்று காட்சி தருகின்ற நீண்ட சரங்களை அணிந்து உடனடி மாலை சுற்றி சுற்றி என்பதனால அதை வந்து வட்டமாக அணிந்திருக்கிறார் பற்றி பத்துரு நீருடன் இவ்வாறு சடைக்கோலத்தை சொன்னார். பிறகு பெருமாளுடைய திருமேனிக்கு வரும்பொழுது பெருமாளுடைய திருமேனி தலையிலிருந்து கால் வரையிலும் விபூதி பூசியிருக்கிறார். தத்து நீர் அப்படிங்கிறோம், தத்துதல் பரவுதல், தத்துரு பரவிய உடல் முழுவதும் பூசப்பட்டன, பரவலாக பூசப்பட்ட ஒரு இடத்துல இங்கும் பூசுவதில்லை, பெருமாள் முழுவதுமாக திருநீற்றியை சன்னித்திருக்கின்றான், நிர்மலம் செய்திருக்கின்றான். தத்துரு நீருடன் என்றால் பரவலாக பூசப்பட்ட திருநீற்றுடன் ஆற செஞ்சாந்து, ஆரம் என்றால் சந்தனம், ஆற தலைதந்தா எங்க வருது இருக்கிறது, ஆரம் என்றால் சந்தனம், செஞ்சாந்து சந்தனத்தினுடைய சிவந்த சாந்து, சந்தனத்தில செஞ்சந்தனம்னு ஒரு வகை, வெண் சந்தனம்னு ஒரு வகை, அந்த சிவந்த சந்தனத்தினுடைய சாந்து என்று கொள்ளலாம், அல்லது சந்தனத்தையே குங்குமம் வச்சு சேர்த்து அரைச்சோம்னா சிவந்த சந்தனம். இப்ப ஆற செஞ்சாந்து சிவப்பு நிறத்தினை தருகின்ற குங்கும பூ முதலிய பூக்கள் அவற்றோடு சேர்ந்து அரைக்கப்பட்ட ஆரத்தின் சாந்து கலவை, அதனை ஆர செஞ்சாந்தனி அவற்ற அந்த செஞ்சாந்தனை அணிகின்ற சச்சையனே, சச்சையனே என்ற சொல்லுக்கு பலவிதமா சொல்றாங்க. சச்சை என்பது வாசனை கலவையை குறிக்கின்றதுன்னு சொல்றாங்க, அகராதியில் அதே மாதிரி பொருள் இல்லை அதான் சொல்றாங்க. அப்ப ஆர செஞ்சாந்தனி சச்சையனே என்று சொன்னால் குங்குமப்பூ முதலிய வாசனை பொருளோடு கலந்த சந்தனத்திலேயே சந்தன கலவையாக பூசி இருக்கின்ற பெருமானே என்று ஒரு பொருள் வருது. சச்சை அப்படின்னு சொல்லு, இதை ஒரு சொல்றாரு செச்சை என்று ஒரு மலர், அது வெற்றி என்ற மலர், அது சிவந்த நிறம் என்பது பெருமானுடைய மேனி நிறத்திற்கு ஓமையாக சொல்லப்படுது. செச்சை மா மலர் புரியும் மேனி எங்கள் சிவபெருமா, செச்சை மலர் போன்ற மேனி கொண்டவன், வெற்றி மலர் போன்ற சிவந்த மேனி கொண்டவன். இப்ப தத்துரு அப்படின்னு இங்க ஆரம்பிக்கிறார், த அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. நகரத்திற்கு சகரமும் மகரத்திற்கு மகரமும் நகரத்திற்கு நகரமும் மோனை, தமிழ் இலக்கணம் படிக்கும் போது அதாவது மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றியிருத்தல், ஆனாக்கு ஆனா ஆவண்ணா ஐயண்ணா, ஈனாக்கு ஈயண்ணா ஏயண்ணா, ஊனாக்கு ஊவண்ணா ஓவண்ணா ஓவண்ணா, இதே மாதிரி இதெல்லாம் உயிரெழுத்துக்கள் மோனை, அந்தந்த கேனாவுக்கு காவண்ணா மோனை, அந்த எழுத்துக்கு அந்த எழுத்தே மோனை, அது நெடிலும் மோனையாகும் குறிலும் மோனையாகும், என்ன கற்க கசடர கற்பவை கற்றபின்னு வருது, முழுக்க மோன அமைஞ்சிருக்கு, கற்க கசடர கற்றவை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, நிற்க அதற்கு தக என்பது மோன ஒண்ணுமே இல்லை. அப்ப ஒரு எழுத்து அதனோட ஒத்த எழுத்து முதல் எழுத்து ஒத்து வருவது மோனையின் பேரு, மோனை என்பது ஒரு சிறியுள் அழகு. அப்ப இதுல வந்து ஒரு எழுத்துக்கு அந்த எழுத்தே மோனையா உங்களுக்கு புரியும், புரியுது இல்லையா, ஒரு எழுத்துக்கு ஒரு எழுத்து, ஆனா ஒரு எழுத்துக்கு வேறொரு எழுத்து மோனையாகும். அதே மாதிரி மூணு எழுத்துக்கள் உண்டு, மூணு செட்டு உண்டு, நகரத்திற்கு சகரம் மோனை, நகரத்திற்கு மகரம் ட ச அது ஒரு காம்பினேஷன், வ ம அது ஒரு காம்பினேஷன், அது ஒரு காம்பினேஷன், இது மோனையாகும்னு வருது. அப்படி வரும்போது மோனை எப்ப ஆகும், அந்த நகரத்திற்கு சகரமும் சாவும் சா என்ற எழுத்து தான் மோனையாகும், சி என்ற எழுத்து மோனையாக, அது மோனை ஆகணும்னா நகரத்திலே இகாரம் ஏறணும், தி என்ற எழுத்துக்கு சி என்ற எழுத்து மோனையாகும், தூ என்ற எழுத்துக்கு சு என்ற எழுத்து மோனையாகும். இப்ப தத்துரு நீருடன் ஆரம்பிச்சதுனால செச்சையனே என்பதையே சச்சையனேன்னு சொல்றாரு அப்படின்னு ஒருத்தர் கஷ்டப்பட்டு பொருள் சொல்ற, இதெல்லாம் அபத்தம், இதெல்லாம் யோசிச்சா இதெல்லாம் வந்து பெரிய கவிஞர்கள்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் இப்பதான் பாட்டு எழுத ஆரம்பிச்சிருக்கேன் செய்வாங்க, குருநாதர் அப்படிலாம் செய்வார், அதனால குருநாதர் இப்படி செஞ்சார்னு சொல்றதே அவர் செய்வாருங்கிறத சொல்றார். அதனால அவர்களுக்கு எல்லாம் எதுவும் எல்லாம் தானா வந்து அமையும், எதையும் செய்ய மாட்டாங்க, யோசிச்சு செய்ய மாட்டாங்க. அப்ப சச்சினே என்பதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சர்ச்சை என்பது ஒரு வடமொழி சொல், சர்ச்சா என்று ஒரு வடமொழி சொல், அமரகோசம் வடமொழி, நிகண்டு நிகண்டுன்னா அகராதி, நம்ம காலத்து அகராதிகளும் பழங்காலத்து அகராதிகளுக்கும் நிறைய வித்தியாசம், நம்ம காலத்து அகராதியில அகராதி ஆ என்ற எழுத்து முதல் ஆரம்பித்து எல்லாம் வரும், அப்படின்னு போகும், அப்புறம் ஆங்கில எழுத்துக்கள் இருபத்தாறுன்னா அந்த வரிசையில் ஆங்கில எழுத்துக்களே ஏ அப்புறம் ஏபி அப்புறம் ஏசி அப்படி வரும், அப்படியே வரிசையா வருதுதான் அகராதி. ஆனா பழங்காலத்துல அகராதிய மனப்பாடமா கொண்டிருந்தார், இந்த அகராதியை யாரும் மனப்பாடம் பண்ண முடியாது, இந்த தற்காலத்து அகராதியை மனப்பாடம் பண்ண முடியாது, பழங்காலத்து அகராதியை மனப்பாடம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னா ஒரு பொருள் கொண்ட சொற்களை எல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க, அதான் அகராதி, பழங்காலத்தில் நிகண்டு அகராதி பேர் கிடையாது. அப்ப அப்ப வந்து ஆடுனா ஆட்ட சொல்ற சொற்கள் எல்லாம் வந்துடும், மாடுனா மாட்ட சொல்ற சொற்கள் எல்லாம் வந்துடும், மனிதன்னா மனிதன் சொல்ற சொற்கள் எல்லாம் வந்துடும், அது சொல்ல சொல்லிட்டு மட்டும் அது ஆண்பாலா பெண்பாலா அது எப்படி இலக்கண சிறப்பு என்ன என்பதெல்லாம் சிறு சிறு சூத்திரங்களாக கொடுத்துருவாங்க. அப்ப ஒரு பெரிய மொழியையே அவர்கள் வந்து ஒரு சிறு நூல் மூலம் மனப்பாடமாக கொண்டிருந்தார்கள். கல்வியினுடைய ஆழம், பழங்காலத்துல அவர்கள் வந்து கொண்டிருந்த கல்வி முறை வந்து தற்கால முறையை விட எவ்வளவோ சிறந்ததாக இருந்தது. எல்லாமே மனப்பாடம் தான் அவங்களுக்கு, எதுவும் புத்தகத்தில் கரண்ட் போனா கஷ்டமே கிடையாது. பாடம் சொல்றவருக்கும் கஷ்டம் கிடையாது, கேட்கறவங்களுக்கும் கஷ்டம் கிடையாது. என்னன்னா கேட்கறவங்க வந்து இந்த வெறும் புத்தகம் நோட்டெல்லாம் வச்சுட்டு கேட்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் காதாலேயே கேட்டுவாங்க எல்லாத்தையும். அதனால எல்லாத்தையும் காதால கேட்டுட்டு வாத்தியார் கேட்கற கேள்விக்கு பதிலும் சொன்னாங்க. நான் அந்த இளமையில் கல்வின்றது எல்லாம் சின்ன வயசுலயே ட்ரைனிங் மனதில வந்து வேறு எண்ணங்கள் நுழைவதற்கு முன்பாகவே படித்து முடித்து விடுவாங்க. அப்படி படித்து முடித்து விடுவதால அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிலாம் பெற்ற பிறகும் பெருங்கா டப்பா மாதிரி படிப்புல ஆசை இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சிறுவர்களுக்கு இணையாக வந்து படிக்கும் பொழுது சிறுவர்களுக்கு போட்டியாக படிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும் என்று என்ன காரணம்னா அந்த சிறு வயதிலேயே அவர்கள் நன்றாக கற்று விடுகிறார்கள். சர்ச்சை என்று ஒரு சொல், அது என்ன சொல்லுது நிகழ்ந்த சர்ச்சை என்று சொன்னால் வாசனை கலவை. சர்ச்சை சொல்லி கேட்டு சர்ச்சை அந்த ஆனா ஒரு பொருளினை சுட்டுகின்ற பல சொற்கள் உண்டு, பல பொருள் கொண்ட ஒரு சொல்லும் உண்டு. தமிழ்லயும் சரி சமஸ்கிருதத்திலயும் சரி ஒரு சொல்லுக்கே பல பொருள் உண்டு. ஒரு பொருளை சொல்வதற்கு பல சொற்கள் உண்டு. யானைன்னு சொன்னா யானை சொல்றதுக்கு ஏகப்பட்ட சொல் உண்டு. யுத்தம் போர்னு சொன்னா அதை குறிப்பதற்கு பல சொற்கள் உண்டு. சமரம், அமரம், யுத்தம், போர், மலைதல், உறுதல், தொழிற்பெயர்களாக அந்த வந்து வெறும் பெயர் சொற்களாக இது பல பல உண்டு. ஏன் இவ்வளவு சொல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் சொன்னா நமக்கு தேவையான சொல்ல அங்க பயன்படுத்திடுவோம். இங்க பாட்டுல தானா இப்ப யுத்தம் என்ற சொல்லி எல்லா இடத்துலயும் பயன்படுத்த முடியாது. அது வேற இடத்துல அமர் என்ற சொல்லி பயன்படும் போது ஒரு சொல்லுக்கே பல பொருள் உண்டு என்று பார்க்கின்றோம். ஆ என்றால் பசுவையும் குறிக்கும், உயிரையும் குறிக்கும், ஆறு வாயத்தரக்கையும் குறிக்கும், குறிப்பினால குறிக்கும் என்று பார்க்கணும். அது போல பார்க்கணும். அப்ப சர்ச்சை என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் உண்டு, அது என்ன, ஆராய்ச்சி. சச்சையனேன்னு அடுத்தப்பட்டு ஆரம்பிக்கிறார், ஆராய்ச்சிக்கு ஆராய்ச்சிக்கு உரியவனே, வேதம் முதலிய நூல்களினாலே ஆராயப்படுபவன், அறிஞர்களால் எப்போதும் ஆராயப்படுபவன். இறைவனை பற்றி தான் அறிஞர்கள் ஆராய்கின்றார்கள், வேற வந்து உதவாத விஷயங்களை அவர்கள் ஆராய்வதில்லை. உண்மையான அறிஞர்கள்லாம் இறைவனையே கருதுகின்றார், அவனுடைய குணத்திலேயே ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எப்பொழுதும் ஆராயத்தக்கவன் சச்சையன். சச்சையன் வாசனை சந்தினை பூசியவன் என்று. இது பெருமானுடைய இடது பாகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். பெருமானது விரும்பி பூசுவது பெருமாட்டி இருக்கின்ற பாகத்தில் ஆறு சிந்தனை செய்யலாம். இப்ப வெண் தலை நிலைச்சி கொத்துரு போதும் இழைந்து உடர் நெடு மாலை சுற்றி தத்துரு நீருடன் ஆற செஞ்சாந்தனி சச்சையனே, மத்துரு தன் தயிரில் புலன் திக்கதுவ கலங்கி வித்துருவேனே விடுதி கண்டாள். இப்ப மத்தினாலே கடையப்படுகின்ற தயிர் அதே போல சிரமப்படுகின்ற எண்ணெய் என்று முதல் பாட்டில் சொன்னார். ஒரு அந்தாதியா பாடுறாரு, இத ஒரு அந்தாதியா பாடும்பொழுது எழுத்துலயும் எந்த ஒரு முதல் பாட்டை எந்த எழுத்துல முடிகிறதோ அந்த எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கலாம், எந்த சொல்லில் முடிகின்றதோ அந்த சொல்லை கொண்டு ஆரம்பிக்கலாம், எந்த பொருளில் முடிகின்றதோ அந்த பொருளை கொண்டு ஆரம்பிக்கலாம். அது வந்து ரெய்டரேஷன். ரெய்டரேஷன் வந்து வலிமையை காட்டுவதற்காக. கோர்ட்ல நீங்க பாப்பீங்க, ஒரு சாட்சி ஒரு பதில் சொல்றாரு, அந்த பதில் தனக்கு வேண்டிய பதில் இருந்ததுனால அந்த கேள்வியை திரும்பவும் கேட்பார். வக்கீல் கேட்பாங்க, வக்கீல் கேட்டு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேனே அப்படின்னு அவர் சொன்னா திரும்ப ஒரு சொல்லுங்க பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். சாட்சி கொஞ்சம் விடைக்கிறவனா இருந்தானே சொல்லிட்டா சொல்ல சொல்லியாச்சு எத்தனையா சொல்றது, நூறு தடவை சொல்லுங்க பரவாயில்ல, அவன் இன்னும் ஒரு தடவை சொன்னாலே அவன் மாட்டுமா. அந்த நேரத்துல வக்கீல் கோச்சிக்க மாட்டாரு, அவெல்லாம் சொல்லுங்க உங்க அளவுக்கு எனக்கு புத்தி கிடையாது, இன்னொரு தடவை சொல்லுங்க இன்னொரு சொல்ல வச்சிருவாரு. அப்ப நமக்கு ஒரு எந்த பொருளிலே முடிந்ததோ அந்த பொருளில ஆரம்பிக்கலாம். அது வந்து அதை வந்து வலியுறுத்துவதற்காக பெருமானே நான் வந்து புலன்களால் சிவப்படுகின்றேன், மத்தியிலேயே உடைகின்ற தயிரை போல நான் மிகவும் நொந்து போகின்றேன் என்பதை சொன்னார். இப்ப புலன் இன்பத்தினை துன்பமென்று கருத ஆரம்பித்தவர்கள் தான் இவ்வாறு சொல்லுவார். புலன் இன்பத்தை இன்பமென்றே கருதுபவர்கள் இவ்வாறு விண்ணப்பிக்க மாட்டார்கள். ஆகவே புலன் இன்பத்தை துன்பமென்று கருதுகின்ற நிலையிலே சொல்லப்படுகின்றது. ஆகவே கூறியது கூறல் என்ற குற்றம் கிடையாது, கூறியது கூறல் என்ற குற்றம் கிடையாது. தான் நொந்து போவதே மீண்டும் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கின்றார். ரொம்ப சிரமப்படுறேன் ஐயா. அதற்கு இங்க இரண்டு ஓமை கொடுக்கிறார், இன்னொரு ஓமையும் கொடுக்கிற. என்ன கொடுக்கிறான்னா, மத்தினாலே கடையப்படுகின்ற தயிர் அது நொந்து போகும், நொந்து போகின்ற அளவிலே அது ஓமை. நெருப்பினாலே கதுவப்படுகின்ற ஒரு பொருள், சுற்ற வளைக்கப்படுகின்ற கதுவுதல்னா கவ்வுதல் வளைத்தல், ஒரு பொருளினை நெருப்பு வளைத்தது என்று சொன்னால் அந்த பொருள் தப்புவதற்கு வழி என்று சொல்லுவோம். அப்ப தப்ப வேண்டும் என்று நினைப்பவன் நிலையிலே இருப்பவன் கொடுக்கின்ற உவமை அது. அப்ப புலன் இன்பங்களுக்கு நம்ம நம்முடைய விருப்பமின்றியே புலன் இன்பங்களுக்கு ஆட்படுகின்றோம், அதிலிருந்து தப்ப விரும்புகின்றோம், தப்ப முடியவில்லை. பெருமானே என்னை காப்பாரில்லை, என்னை காக்க கடமையவன் நீதான், என்னை காக்க வல்லவன் நீ ஒருவன் தான் என்பதை சொல்லுவதற்காக இங்க இரண்டுமே சொல்ற. மத்தினாலே உடைந்து போகின்ற தயிரை போல் நொந்து போகின்றேன் என்பது ஒரு உவமை. நெருப்பினாலே வளைக்கப்பட்டவன் தப்ப முயன்றதை போல தப்பிக்க முனைகின்றேன், ஆனால் இன்னொருவன் தான் அவனை காப்பாற்றணும், பிடிச்சு தூக்கணும். அதுபோல நீயே என்னை காக்க வேண்டும் என்பதுக்காக சொல்ல உலன் தீக்கதுவ. புலன் தீக்கதுவ என்பது ரெண்டு விதமா பொருள் சொல்லலாம். அப்படின்னு புலன் தீ கதுவ, புலன் தீ என்பது உருவகம், புலனாகின்ற தீ கதுவ, புலனாகின்ற நெருப்பு என்னை கதுவ, கவிந்து கொள்ள, சுற்றி கொள்ள, பற்றி கொள்ள, வளைத்துக் கொள்ள. புலன் தீக்கதுவ, தீயை போல் கதுவ. புல என்பது தீயை போல கதுவ, தீ எவ்வாறு வளைத்துக் கொள்ளுமோ அதே போல வளைத்துக் கொள்ள. இப்ப இதுல வந்து எப்படி சார் நம்ம இது கரெக்டான பொருள் கேட்டா, நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அது கரெக்டான பொருள். புலன் வந்து புலன் சுடுகின்றது என்ற அளவிலே மட்டும் அறிந்தவன். இப்ப இந்த இந்திரிய வசப்படுவதனால நமக்கு ஒரு துன்பமும் உண்டு என்ற அந்த அளவில் மட்டும் புரிந்து கொண்டவன் வந்து புலனை தீ என்று சொல்கின்றான், புலன் தீ கதுவ. ஆனால் புலன் வந்து ஒரு பெரிய விரோதி, அது நெருப்பு வளைத்துக் கொள்ளும் வளைத்துக் கொள்ளும் சொல்லி அஞ்சுபவன், ஆரம்பத்திலேயே அஞ்சுபவன் என்று சொல்றான். புலன் தீயை போல் கதுவ என்று சொல்கின்றான். அப்ப நம்ம எந்த நிலைமையில நம்ம வந்து அந்த புலனாகின்ற அந்த பகையை உணர்கின்றோமோ அந்த அளவிற்கு இந்த பாடலானது பொருள் தரும். ஆகவே புலன் தீயை போல என்னை சுற்றி வளைத்துக் கொள்ள தப்பிக்க வழியின்றி அதிலே மாட்டிக்கொண்டு கடைகின்ற மத்திலே உடைந்து போகின்ற தயிரை போல் நின்று போகின்ற என்னை நீதான் காக்க வேண்டும் என்பது பொருள். ரெண்டு உவமையினால தன்னுடைய துன்ப நிலையை அவல நிலையை நன்றாக விளக்குகின்ற. மத்துரு தன் தயிரின் தயிரை போல புலன் தீக்கதுவ, புலன் தீயை போல கதுவ, புலன் தீக்கதுவ கலங்கி எவ்வாறு இதிலிருந்து தப்புவது என்று வழி அறியாது கலங்கி. அப்ப தப்பிக்கும் வழி அறியாது என்பதை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். தப்பிக்கும் வழி அறியாது கலங்கி வித்துருவேனை, வித்துருதல் நடுநடுங்குதல். விது என்று ஒரு சொல், விது விதிர்ப்பு, விதுத்தல் அப்படின்னு தான் நடுங்குதல். அந்த விதுத்தல் என்ற தொழிற்பெயர் விது என்ற முதல் நிலை அளவில் நிற்கும். விது என்றால் நடுங்குதல் தான். அது எதுகை நோக்கி இரட்டித்தல், ஒத்திரட்டித்தல் ஒரு இலக்கணம் இருக்கு. எதுகை நோக்கி விது என்பது வித்து என்றாகின்றது, விது உறுதல் என்பது வித்துறுதல், நடுங்க நடுக்கமுறுதல். மனம் கலங்கி உடல் நடுங்குகின்றார், அதாவது மனம் கலங்குவதனால உடம்பும் நடுங்குகின்றது. அந்த இன்பத்தை நினைத்தாலேயே உடம்பு நடுங்குகிறது வேண்டாம் என்று பார்க்கின்றார். ஆகவே மற்றொரு தன் பயிரின் புலன் திக்கதுவ கலங்கி வித்துருவேனை விடுதிகின்றாய். அவ்வாறு இந்த இந்திரிய சுகத்தை சுகம் என்று சொல்லப்படுகின்ற துன்பத்தை நினைத்து நடுங்குகின்ற என்னை பெருமானை கைவிட்டு விட வேண்டாம் என்பது பொருள். அருமையான